இன்றைய தினம் ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான விகழ் பொடிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளிய பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே 6வது சூத்திரத்தினுடைய இறுதி பகுதியிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதனை நிறைவு செய்து 7வது சூத்திரத்தினையும் சிந்திக்க வேண்டும். 6வது சூத்திரத்து 3வது அதிகரணத்திலே இறுதி பாடல், அந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். ஒன்றெனும் அதனால் ஒன்றென்று உரைப்பதுண்டு, ஆகையாலே நின்றடன் வேறாய் தன்னின் நீங்கிடா நிலைமையாலே பின்றிய உணர்வு கெட்டா பெருமையன் அறிவினுள்ளே என்றும் நின்றிடுதலாலே இவன் அவன் என்னலாமே என்பது 6வது சூத்திரத்தின் இறுதி அதிகரணத்தின் இறுதிப்பாடல். அதாவது முதல்வனை அவனுடைய திருவருள் ஞானத்தினால் மட்டுமே அறிய முடியும் என்ற கருத்து இந்த அதிகரணத்திலே வலியுறுத்தி கூறப்படும் பொழுது, திருவருள் ஞானத்தினாலே அவனை அறியும் பொழுது அவன் அருட்சக்தியினாலேயே அவனை அறிகின்றோம், அப்ப அவனை தன்னின் வேறாக நாம் அறிய முடியாது, அவன் அருளுக்குள் அடங்கி இருந்து அந்த முறைமையில்தான் நாம் அவனை அறிய முடியும் என்ற கருத்துக்கள் எல்லாம் விளக்கப்பெற்றன. குறிப்பாக இந்த 3வது அதிகரணத்திலே 2வது பாடலிலே நாம் பார்த்தோம், அறிபவன் அருளினாலே அனன்யமாக காண்பன் அறிபொருள் அறிவாய் வேறாய் அறிவருள் உருவாய் நிற்கும் என்று இந்த 3வது அதிகரணத்தின் 2வது பாடலிலே பார்த்தோம். அருளினாலே சிவத்தை அறிபவன் அந்த சிவத்தை தன்னின் வேறான பொருளாக அறிய மாட்டான். பொருளால் சிவம் வேறு ஆன்மா வேறு, இருந்தாலும் பிரிக்க முடியாத கலப்பு சிவத்துக்கும் ஆன்மாவுக்கும் இடையே இருப்பதனாலே இந்த ஆன்மா சிவத்தை அறியும் பொழுது தன்னின் வேறாக அறியாது. இப்பொழுது ஆன்மா உடலோடு கூடியிருந்து உலகப் பொருள்கள் பலவற்றையும் அறிந்து வருகின்றது. எப்படி அறிந்து வருகின்றது? தன்னின் வேறாகத்தான் அறிந்து வருகின்றது. இப்படி அறிதல் சுட்டி அறிதல் என்று சொல்லப்படும். இவ்வாறு அறியாமல் அந்த அருளுக்குள்ளேயே அடங்கியிருந்து சிவத்தை அறியும், அந்த சிவத்தினுடைய அருள் மயமாகவே தன்னையும் அறியும் என்றெல்லாம் நம்முடைய திருமுறைகள் எடுத்து வைக்கின்றன. அப்படி அனன்யமாக விளங்கும் பொழுது அங்கு அறியப்படும் பொருள் அறிபவன் என்ற ஒரு பாகுபாடே இல்லாமல் போய்விடுமே என்று ஒரு ஐயம் எழுந்தது. நிச்சயமாக அறியப்படும் பொருள் அறியும் பொருள் என்ற பாகுபாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அந்த பேத உணர்ச்சி ஆன்மாவிடம் எழாது. மாயாவாதத்திலே அறியப்படும் பொருள் அறியும் பொருள் என்று ரெண்டு பொருள்கள் இல்லை. ஏன்னா அவர்கள் கொள்கைப்படி இருப்பதே ஒரு ஆன்மாதான். அதனால அங்க வந்து அந்த பேச்சுக்கு இடமில்லை. இங்க நமக்கு எப்படின்னா அறியப்படும் பொருள் அறியும் பொருள் என்ற பாகுபாடு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த பாகுபாடு உணர்ச்சி ஆன்மாவிடம் எழக்கூடாது. அந்த வகையில் தான் நாம் வந்து தனிச்சிறப்பான ஒரு கொள்கையுடையவர்களாக இருக்கின்றோம். அறிவிக்கும் பொருளாக சிவமும் அறியும் பொருளாக ஆன்மாவும் உள்ளது. ஆனால் அந்த ஆன்மா அருளில் அடங்கி இருந்து அந்த சிவத்தை அறிவதனாலே அந்த நான் அறிபவன் சிவம் அறியப்படும் பொருள் என்ற அந்த பேத உணர்ச்சி ஆன்மாவிடம் எழுவதில்லை. ஆகவே அந்த உபநிடத வசனங்களை எல்லாம் இந்த முறையிலே பொருள் கொள்ள வேண்டும். அப்பந்தான் அந்த உபநிடதத்தின் தெளிபொருள் கிடைக்கும். அதனால்தான் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் என்று உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்தார்கள். ஆக எப்படி சிவபெருமான் வந்து ஆன்மாவிடத்திலே ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்றான், அந்த அனன்யமாக அவனை அறியும் பொழுது அவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பான் என்று இதற்கு முந்தைய பாடலிலும் கூறினார். அதை எப்படி நான் வந்து ஏற்றுக்கொள்வது என்று மேற்கொண்டு ஐயம் எழும்பொழுது அதன் விளக்கமாக இந்த பாடல் சொல்கின்றது. அது நாம் பதவுரையின் துணை கொண்டு முதலில் பார்க்கலாம். ஒன்றெனும் அதனால் ஒன்றென்று உரைப்பது உண்டு, ஆகையாலே நின்றனன் வேறாய். இந்த நின்றனன் வேறாய் என்பதை வேறாய் நின்றனன் என்று அப்படி மாற்றி வைத்துக் கொள்ளலாம். ஒன்றெனும் அதனால் ஒன்றென்று உரைப்பது உண்டு, ஆகையாலே வேறாய் நின்றனன். சிவருடைய கொள்கை என்னவாக இருக்கின்றது? சிவமும் உயிரும் ஒன்றுதான். உயிராகிய சிவான்மாவும் சிவமாகிய பரமான்மாவும் ஒரே பொருள்தான் என்பது சிவருடைய கோட்பாடு. அப்ப அவரை நோக்கி நாம் என்ன சொல்கின்றோம்? சிவம் வேறு உயிர் வேறு என்று சொல்கிறோம். எதை வைத்து சொல்கின்றோம்? சிவமும் ஆன்மாவும் ஒன்றுதான் என்று சொல்லும் பொழுது அப்படி அறிந்து கொள்கின்ற பொருள், எப்படி சிவமும் ஆன்மாவும் ஒன்றுதான் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பொருள் ஒன்று இருக்க வேண்டுமே, அது சிவத்தின் வேறான பொருளாகத்தான் இருக்கணும். சிவம்னு சொன்னா அது முற்றறிவுடையது, வரம்பில் ஆற்றல் உடையது, எல்லா பெருங்குணங்களும் உடையது. அந்த பொருள் வந்து தானோ ஆன்மாவும் ஒன்றுதான் அப்படின்னு அறிந்து கொள்ளணும் அவசியம் கிடையாது. இப்ப சிவமும் ஆன்மாவும் ஒன்றுதான் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பொருள் ஒன்று உள்ளது, அந்த பொருள் சிவத்தின் வேறாகிய உயிரே ஆகும். ஆகவே சிவம் வேறு, வேறு பொருள், ஆன்மா வேறு பொருள், பொருளால் வேறு. இதைத்தான் நாம பொருள் தன்மையால் வேறுன்னு சொல்றோம். ஆகவே அதை பதவுரையில் சொல்கின்றார்கள், சிவமும் உயிரும் ஒன்றென்பாரை நோக்கி அஞ்ஞனம் அறிவதொரு பொருள் உண்டு என்பது பற்றி வேறாய் நிற்றல் பெற்றா. சிவம் ஆன்மாவுக்கு வேறான பொருளாக நிற்பது இதனால் பெறப்படும். சரி, உடனாக இருப்பது எப்படி பெறப்படும், அதுதான் அடுத்தால சொல்றார். தன்னின் நீங்கிடா நிலைமையாலே பின்றிய உணர்வுக்கு எட்டா பெருமையன். சிலர் என்ன சொல்றாங்க, சிவமும் உயிரும் வேறுங்கிறாங்க. சிலர் என்ன, இப்ப நாமளே அப்படித்தானே சொன்னோம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நாம வந்து சிவமும் உயிரும் வேறுன்னு சொல்கின்ற கருத்து, அந்த நம்முடைய கருத்து வேறு, இன்னும் வேறுன்னு சொல்ற கருத்து அது வேறு. என்ன, நாம எந்த நோக்கில் வேறுங்கிறோம், வேறு வேறு பொருள்கள் அவ்வளவுதான். சிவம் வேறு பொருள், உயிர் வேறு பொருள், பொருள் தன்மையால் வேறு. ரெண்டுமே சித்துனாலும் அது தானே அறியும் சித்து, எது சிவம். அது மாதிரி உயிருக்கு அறிவிக்கும் சித்து, உயிர் வந்து எப்படிப்பட்டது அன்று, தானே அறியும் சித்து பொருள் அன்று. உயிர் வந்து சிவம் அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடியது, தானே அறியாது. ஆகையினாலே சிவமும் உயிரும் பொருள் தன்மையினால் வேறு வேறு. கண்ணும் கதிரவனும் போல, ரெண்டும் கண்ணு கதிரவன் ரெண்டும் ஒளியுடைய பொருள்கள்னாலும் கண் வந்து காணும் பொருள், ஆனா தானாகவே காணும் பொருள் அல்ல, சூரிய ஒளி காட்டினால் மட்டுமே காணும் பொருள். அதுபோல அந்த பொருள் தன்மையினால் கண்ணுக்கும் கதிரவனுக்கும் உள்ள வேறுபாடு போல, பொருள் தன்மையினால் உயிருக்கும் சிவத்துக்கும் வேறுபாடு உண்டு. ஆகவே உயிர் வேறு பொருள், சிவம் வேறு பொருள், அந்த அளவில் தான் நாம் வேறு என்று கூறுகின்றோம். ஆனால் ஒரு சாரார் இறைவனும் உயிரும் வேறு வேறுனு எப்படி சொல்றாங்கன்னா, இறைவனுக்கும் உயிருக்கும் இடையில கலப்பே இல்லை, எப்பொழுதும் அவை பிரிந்தே இருக்கும் என்ற நோக்கிலே வேறு என்று சொல்கின்றார்கள். ஆனால் அந்த நோக்கில் வேறு என்று சொல்வது சித்தாந்தத்திற்கு பொருந்தாது, அதைத்தான் இங்க சொல்றோம். அதனாலதான் வேறு என்பாரை நோக்கி, கலப்பே கிடையாது, பிரிந்திருக்கின்றன, பிரிந்து வேறு வேறாக இருக்கின்றன சிவமும் உயிரும் என்று சொல்பவரை நோக்கி நாம் என்ன சொல்றோம், அறிவுக்கு அறிவு பிரிந்து தோன்றாமை பற்றி வேறென்னும் அறிவுக்கு எட்டாது உடனாதல் பெற்றான். அறிவுக்கு அறிவு பிரிந்து தோன்றாமை பற்றி, எப்பவும் சிவம் வந்து உயிரினுடைய அறிவுக்கு அறிவாகவே இருந்து வருகின்றது. அதை இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கள் என்று சொன்னார். எப்படி இமைப்பொழுது கூட நீங்காமல் அவன் இருக்கின்றான் என்று சொன்னால், நம் அறிவோடு அறிவாக கலந்து இருக்கின்றான். ஆகையினாலே அறிவுக்கு அறிவு பிரிப்பின்றி கலந்திருக்கின்ற அந்த சிவத்தை, அந்த சிவம் எங்கோ இருக்கின்றது என்று சொல்லி அந்த உணர்ச்சியோடு நாம் வந்து அறிய முயன்றால் அது ஒருபோதும் அறிய முடியாது. அப்படிப்பட்ட அறிவுக்கு அவன் எட்டாமல் இருப்பவன். ஆகவே பிரிந்து வேறென்னும் அறிவுக்கு எட்டாது உடனாதல் பெற்றான், அவன் உடனாக விளங்குவது பெறுகின்றான். எனவே முதல் பாடலிலே சிவமும் உயிரும் ஒரே முதல் அடியிலே சிவமும் உயிரும் ஒரே பொருள் என்று சொல்வது பொருந்தாதுன்னாங்க. ஏன்னா சிவமும் உயிரும் ஒரே பொருள் என்று சொன்னால் உயிர் தான் சிவம், சிவம் தான் உயிர் ஆயிரும். ஆனா இதை கற்றுதானே நாம் அறிந்து கொள்கிறோம் நூல்களின் மூலமாக. அப்படி கற்று அறிந்து கொள்கின்ற பொருள் வேறு பொருள் இருக்கும் அல்லவா? சிவம் வந்து அப்படி கற்று அறிந்து கொள்ளக்கூடிய பொருளாக இருக்கும், அது ஏற்கனவே எல்லாவற்றையும் முற்றிலுமாக அறிந்த பொருள் அல்லவா? ஆகவே சிவமும் உயிரும் ஒன்று என்று அறிந்து கொள்ளக்கூடிய பொருள் சிவத்தின் வேறான பொருளாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளும் பொருள் தான் உயிர், அந்த உயிர் சிவத்தின் வேறானது. இரண்டாவது அடியிலே என்ன சொன்னார் என்றால், அவன் அறிவுக்கு அறிவாக உடனாக இருக்கின்றான், எனவே அவன் அறிவில் கலக்காமல் எங்கோ பிரிந்திருக்கின்றான் என்ற உணர்வோடு அவனை அறிய முயன்றால் அந்த அறிவுக்கு அவன் எட்ட மாட்டான். அறிவுக்கு அறிவு பிரியாமல் இருப்பதனாலே அவன் உடனாக இருக்கின்றான் என்பது இரண்டாம் அடியினாலே உணர்த்தப்படுகின்றது. இனி மூன்றாம் அடியினாலே என்ன உணர்த்தப்படுகின்றது என்று சொன்னால், உடனாக இருக்கின்றான் அவ்வளவுதானா என்று சொன்னால், உலகை உலகியலிலே பார்த்தோம் என்றால் உடனாக இருப்பவர் என்றால் ஒருவனுக்கு அருகிலே ஒருவர் இருந்தால் உடனாக இருக்கிறார் சொல்லுவோம். ஆனா அத மாதிரி உயிருக்கு அருகில் இருக்கின்றானா என்று சொன்னால் அப்படி அல்ல. சிவம் வந்து சர்வ வியாபக பொருள், உயிர்கள் உலகங்கள் எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி வைத்திருக்கின்ற பொருள். ஆகவே அவன் உயிரோடு உயிராக கலந்து இருக்கின்றான், அந்த கலப்பு பற்றி ஒன்றாகவும் இருக்கின்றான். அதை சொல்ல வருவதுதான் அடுத்த அடி. அறிவின் உள்ளே என்றும் நின்றிடுதலாலே இவன் அவன் என்னலாமே. அஞ்ஞனமே அவ்வளவே கூறுவாரை நோக்கி, அவ்வளவே கூறுவார்னா உடனாகத்தான் இருக்கிறான் என்று அந்த அளவோடு நிறுத்திக் கொள்பவரை நோக்கி என்ன சொல்றாங்க, உடனா மட்டும் இல்ல அவன் ஒன்றாகவும் இருக்கின்றான் என்று சொல்கின்றது இந்த அடி. எப்படி அவ் அறிவின் உள்ளாக எஞ்ஞான்றும், எஞ்ஞான்றும்னா எப்போதும், அவ் அறிவின் உள்ளாக, எவ்வறிவின் உள்ளாக, ஆன்ம அறிவின் உள்ளாக, ஆன்ம அறிவின் உள்ளாக எப்போதும் ஒன்றாக கலந்திருக்கின்றான். அதுக்கு ஒரு ஓமை பாடல்ல இல்ல, உரையாசிரியர் சொல்கின்றார். எப்படி ஒன்றாக கலந்திருக்கின்றான் என்றால், நீர் நிழல் போல் ஒற்றித்து நிற்றல் பற்றி. உயிர் அறிவிலே சிவம் எப்படி கலந்திருக்கின்றது என்றால், நீர் நிழல் போல் என்று சொன்னார். அதாவது நீருக்கு நிழல் உண்டா, பெரிய சிந்தனை. இந்த ஓமை இங்கு உரையாசிரியர் மாதவ சிவஞான சுவாமிகள் கூறுகின்றார்கள் என்று சொன்னால், இது மெய்கண்டார் அருளிய சிவஞான போதத்திலே எட்டாஞ்சூத்திரத்திலே ஒரு உதாரணம் என்பதிலே சொல்லப்படுகின்ற ஓமை, நீர் நிழல் போல். நீருக்கு நிழல் உண்டு, மெய்கண்ட தேவநாயனார் அருளிவிட்டார். ஆகவே அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். அதை உரையாசிரியர் மாதவ சிவஞான சுவாமிகள் அங்கு எட்டாஞ்சூத்திர உரையிலே அந்த வெண்பாவுக்கான உரையில் தெரிவிக்கின்றார்கள். என்னவென்றால், ஆகாயம் என்பது பொருள்களுக்கு இடம் கொடுத்து நிற்குமே ஆனால், அந்த ஆகாயமாகிய வெளியில் பொருள்கள் இயங்கி வருமேயானால், அப்போது அந்த பொருள்களின் நிழல் வந்து அந்த பொருள்களுக்கு பின்னால் தோன்றத்தான் செய்யும் என்பது இங்க கூறப்படுகின்ற கருத்து. இது வந்து நாம ஏற்கனவே பொதுவாக அறிந்து வைத்திருக்கின்ற கருத்து. நீருக்குள்ளே இந்த வெளியாகிய ஆகாயம் உள்ளதா என்று சொன்னால், நீருக்குள்ளே வெளி எனப்படும் ஆகாயம் உள்ளது. ஏனென்றால் நீர்வாழ் உயிரினங்கள் நீருக்குள்ளே இயங்கி வருகின்றன. மீன்கள் போன்ற உயிரினங்கள் நீருக்குள்ளே இயங்கி வருவதனாலே அந்த உயிரினங்களுக்கு நீருக்குள்ளே இடம் இருக்க போய் தான் அவை வந்து நீந்தி வருகின்றன. ஆகவே உயிரினங்களுக்கு இடம் கொடுத்து நிற்றனாலே அந்த நீருக்குள்ளே வெளி இருப்பது பெறப்படுகின்றது. நீருக்குள்ளே அந்த ஆகாயமாகிய வெளி இருப்பதனாலே அந்த நீருக்குள்ளே நிழல் இருப்பதும் பெறப்படும். ஆகவே நீருக்குள்ளே அந்த நிழல் எவ்வாறு புலப்படாமல் அந்த நீரோடு நீராக கலந்திருக்கின்றதோ, அதுபோல ஆன்ம அறிவோடு சிவமானது தனித்து புலப்படாமல் அந்த அறிவோடு அறிவாக கலந்து விரவி உள்ளது. இதுதான் ஆன்ம அறிவோடு சிவம் ஒன்றாக கலந்திருத்தல். ஆக முதல் அடியிலே ஆன்மாவுக்கு வேறான பொருளாக சிவம் இருக்கிறது என்பது சொல்லப்பட்டது. அடுத்த அடியிலே ஆன்மாவின் அறிவுக்கறிவாக உடனாக இருப்பது அந்த நிலை கூறப்பட்டது. மூன்றாவது அடியிலே ஆன்மாவின் அறிவோடு அறிவாய் நீரின் நிழல்கோல் தெரியாமல் அந்த அறிவோடு அறிவாய் சிவம் கலந்திருப்பது, ஒன்றாக இருப்பது கூறப்படுகின்றது. ஆகவே அறிவின் உள்ளாக எஞ்ஞான்றும் நீர் நிழல்கோல் ஒற்றித்து நிற்றல் பற்றி உயிரே சிவம் எனும்படி ஒன்றாதல் பெற்றான். ஆக உயிருக்கு வேறாக சிவம் பிரிந்து தோன்றாமல் உயிரே சிவம்னு சொல்லும்படி அந்த உயிரோடு உயிராக சிவம் ஒற்றித்து நிற்கிறது. இது பெற்ற நிலையில சிவம் உயிரோடு உயிராக அந்த உயிரே என்னும்படி நிற்பது பெத்த நிலை, உயிருக்கு பெத்த நிலை. இந்த உயிர் முத்தி நிலையை வந்துவிட்டது என்றால் என்ன அடையாளம், இந்த உயிர் வந்து சிவமேயாக ஒற்றித்து நிற்கணும். சிவம் எப்படி உயிரேயாக ஒற்றித்து நின்றதோ அதுபோல உயிர் சிவமேயாக ஒற்றித்து நின்றால் அது முத்தி நிலை. அது பத்தாம் சூத்திரத்தில் சொல்வார்கள், உயிரே சிவம் எனும்படி ஒன்றாதல் பெற்றான். ஆகலான் அப்பெற்றித்தாய அத்துவித நிலையை அருளினாலே அனன்யமாக காண்டலே தக்கது. இப்படி மூன்று விதமாக வேறாகவும் உடனாகவும் ஒன்றாகவும் சிவபெருமான் உயிர்களோடு இருப்பது எப்போ உணரப்படும் என்று சொன்னால், அவன் அருளாலே அவனை அனன்யமாக தரிசிக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே உணரப்படும். ஆகலான் அப்பெற்றித்தாய அத்துவித நிலையை, பெற்றி என்றால் தன்மை, அத்தன்மை தாய அத்துவித நிலையை அருளினாலே அனன்யமாக காண்டலே, அவன் அருளால் தான் அதை காண முடியும். இப்ப ஏன் அவனை காண முடியலன்னா, அவன் வந்து நாமவே நிற்கின்றான், நாம தான் இருக்கிறோம், நம்ம தவிர சிவம்னு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி உயிரோடு உயிராக அவன் ஒற்றித்து இருக்கிறான். அது பற்றி பக்குவம் இல்லாத பல ஆன்மாக்கள் மணிவாச பெருமான் சொன்னது போல நாத்திகம் பேசி நாத்தெழும் பேரின் என்று சொல்வார், அது மாதிரி பேசி வருகின்றார். நம்முடைய ஞானாசிரியமார்களுடைய நூல்களை எல்லாம் கற்கக்கூடிய ஒரு முன்னை தவப்பையனுடைய ஆன்மாக்கள் ஏன் இந்த நிலையிலே நம்மால் சிவத்தை அனுபவத்திலே உணர முடியவில்லை என்பதற்கு இது போன்ற பாடல்களை பார்க்கும் பொழுது நல்ல விளக்கத்தை பெறுகின்றோம். அப்போ அவனை உணரணும்னா அதுக்கு என்ன மார்க்கத்தில் ஒழுக வேண்டும், அது வந்து அடுத்த இயல், அதுதான். இதோடு இலக்கண இயல் முடிகின்றது. இப்ப நம்மிடம் எழுகின்ற வினா அதுதானே, அவர் நீரின் நிழல் புலப்படாது நிற்பது போல நம் அறிவியோடு விரவி நம் அறிவோடு ஒற்றித்து மறைந்து நிற்கின்றான். அப்படியே இருப்பதனால அவனை நம்ம தரிசிக்க முடியவில்லை. அப்போ அவனை நம் அறிவிலே எழுந்தருளை செய்து நாம் அவனை தரிசிக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற வினா இப்பொழுது நமக்கு எழும். அதற்கு விளக்கமாகத்தான் அடுத்த இயல் சாதன இயல் அமைகின்றது. இதுல சுவாமியின் பொழிப்புரையை பார்ப்போம். சிவமும் உயிரும் ஒன்று என்பாரை நோக்கி அஞ்ஞனம் அறிவதொரு பொருள் உண்டு என்பது பற்றி வேறாய் நிற்றல் பெற்றான். அப்புறம் வேறு என்பாரை நோக்கி அறிவுக்கு அறிவு பிரிந்து தோன்றாமை பற்றி வேறென்னும் அறிவு கெட்டாது உடனாதல் பெற்றான். அவ்வளவே கூறுவாரை நோக்கி அவ் அறிவின் உள்ளாக நீர் நிழல் போல் ஒற்றித்து நிற்றல் பற்றி உயிரே சிவம் எனும்படி ஒன்றாதல் பெற்றான். அகலான் அப்பெற்றித்தாய அத்துவித நிலையை அருளினாலே அனன்யமாக காண்டலே தக்கது என்பதாம். இவை இரண்டு செய்யுளானும் சிவ சமவாதி மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து மேலது வலியுறுத்தப்பட்டது. சிவ சமவாதி மதம், அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், முத்தி நிலையிலே ஆன்மா ஆணவ மலத்தினின்றும் நீங்கிவிட்டது, தூய அறிவினை அது பெற்றுள்ளது. அந்த தன்னுடைய தூய அறிவினை கொண்டு அந்த ஆன்மாவே சிவத்தை அறிந்து கொள்ளும், அதற்கு சிவபெருமானுடைய அருளை சார்ந்துதான் அறிய வேண்டும் என்பதில்லை என்று சொன்னார்கள். எந்த நிலையிலும் சிவபெருமானுடைய அருளை சார்ந்தன்றி ஆன்மாவால் எதையும் அறிய முடியாது என்பதை இங்கே வலியுறுத்த வேண்டும். அப்பொழுது அந்த சிவமானது ஆன்மா அறிவிலே எப்படி கலந்துள்ளது, இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்திருக்கின்றது, அப்படி இருந்தால்தான் ஆன்மா அறிவே விளங்கும் என்பதை வலியுறுத்த வேண்டி, அப்படியானால் அவன் எவ்வாறு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்றான் அதை விளக்குங்கள் போது அதை ஒரு பாடலை வைத்து அருமையாக விளக்கினார். இந்த பாடலை வந்து எவ்வளவு நாளும் நாம் ஆராய்ந்து கொண்டே போகலாம், அவ்வளவு செய்திகளுக்கு இடம்பெறக்கூடிய பாடல். இங்கு நாம் அந்த சாத்திரத்தை வந்து சாத்திரத்தை முழுமையாக படிக்க வேண்டும் என்ற நோக்கிலே அடுத்தடுத்த பாடல்களை தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டு செல்ல இருப்பதனால் இதனுடைய அந்த பதசாரமான பொருளை மட்டும் இப்பொழுது நாம் பார்த்தோம். உரையாசிரியர் துணை கொண்டு நாம் பார்த்தோம். இன்னும் இந்த பாட்டை நன்கு ஆராய்ந்து நம் நூல் முழுக்க கற்ற பிறகு நன்கு ஆராய்ந்து இந்த ஒரு பாடலையே சிந்திக்கக்கூடிய அளவிற்கு இந்த பாடலிலே ஏராளமான செய்திகள் அடங்கி இருக்கின்றன. ஆகவே இந்த பாடலுடைய பொருளினை தொகுத்து ஒரு முறை பார்த்து விடுவோம். அதாவது சிவம் ஆன்ம அறிவிலே ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்றது. ஆகையினாலே ஆன்மாவால் தன் அறிவை கொண்டு அந்த சிவத்தை அறிய முடியாது, அவன் அருளால் தான் அறிய முடியும் என்று போன பாடலிலே சொன்னார். அப்போ சிவம் வந்து ஆன்மா அறிவிலே ஒன்றாய் வேறாய் உடனாயிற்றல் என்பது எப்படி, அதை விளக்குங்கள் என்று சிவசமவாதிகள் கேட்க அதற்கு விளக்கம் தருகின்றது இந்த பாடல். முதலிலே சிவமானது ஆன்மாவிற்கு வேறான பொருள் என்பதை இந்த பாடல் சொல்கின்றது. எப்படி சொல்கின்றது என்று சொன்னால், சிவமும் ஆன்மாவும் ஒன்றுதான் என்று கூறுவோரை நோக்கி சொல்றது. சிவமும் ஆன்மாவும் பொருளால் ஒன்றுதான் என்று சொன்னால் அப்படி அறிந்து கொள்ளக்கூடிய பொருள் சிவத்துக்கு வேறான பொருளாகத்தானே இருக்க முடியும். ஏன்னா சிவம் வந்து இப்படி கற்று சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஆக சாத்திர நூல்களை கற்று சிந்தித்து சிவமும் ஆன்மாவும் ஒன்று என்று கூறுகின்றீர்கள். ஆகவே அப்படி ஒன்று என்று அறிந்து கொள்ளக்கூடிய பொருள் சிவத்தின் வேறான பொருள், அந்த பொருள் ஆன்மா, எனவே அந்த ஆன்மா சிவத்தின் வேறான பொருள் என்று சிவமும் ஆன்மாவும் வேறு வேறு பொருள்கள் என்பதை இந்த பாடல் உணர்த்தியது. அப்புறம் வந்து சிவமானது அப்படி வேறு பொருளாக இருந்தாலும் ஆன்மா அறிவை விட்டு பிரியாமல் அறிவுக்கு அறிவாக உடனாக உள்ளது. ஆகவே அவன் வேறெங்கோ இருக்கின்றான் என்ற உணர்ச்சியோடு அவனை தேடினால் அவனை எட்ட முடியாது, அவன் அறிவுக்கு அறிவாக பிரிப்பின்றி இருக்கின்றான். அப்படி இருந்துதான் ஆன்மாவுக்கு உணர்த்தி வருகின்றான் என்று சொன்னது. அப்படி உடனுக்கு உடனாக இருப்பது மட்டுமல்ல, பிரிப்பே இல்லாமல் அறிவோடு அறிவாக கலந்து தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அந்த ஆன்மாவே தான் என்னும்படி நிற்கின்றான். அதான் ஒன்றாய் நிற்றல். சிவம் ஆன்மாவோடு கலந்திருக்கின்றான்னா எப்படி கலந்திருக்கின்றான் என்பதையும் இந்த பாடல் சொல்கின்றது. அதுதான் அங்கு ரொம்ப விசேஷம். அந்த ஆன்மாவே தான் என்று சொல்லும்படி அந்த ஆன்மாவோடு ஒன்றாக கலந்திருக்கின்றது சிவம். சிவம் தன்னை வெளிப்படுத்தி காட்டாமல் இந்த ஆன்மாவே தான் என்னும்படி இருக்கின்றது. அதற்கு அருமையான ஓமை கொடுத்தாங்க. நீர்ல வந்து நிழல் இருப்பது தெரியாது, அந்த நீரை மட்டுமே புலப்படுத்தி நிழல் வந்து அந்த நீருக்குள்ள அடங்கி இருக்கும். அது மாதிரி ஆன்மாவை மட்டுமே காட்டிக்கொண்டு ஆன்மாவுக்குள்ளே அந்த சிவமானது மறைந்து நிற்கின்றது, அப்படி ஒன்றாக கலந்திருக்கின்றது. ஆக இதன் மூலம் சிவமானது ஆன்மாவுக்கு வேறு பொருளாக இருக்கிறது, அறிவுக்கறிவாய் உடனாக இருக்கின்றது, நீர்நிழல் போல் ஒன்றாக ஒற்றித்து நிற்கின்றது. இவ்வாறு இந்த வேறாய் உடனாய் ஒன்றாய் நிற்கின்ற சம்பந்தம் உயிருக்கும் சிவத்துக்கும் இடையிலே உள்ளது என்று இந்த பாடல் கூறியது. இந்த அருமையான பாடலை மீள ஒருமுறை நாம் வாசித்துக் கொண்டு இந்த சூத்திரத்தை நிறைவு செய்து விடலாம். ஒன்றனும் அதனால் ஒன்றென்று உரைப்பதுண்டு. ஆகையாலே நின்றனன் வேறாய் தன்னின் நீங்கிடா நிலைமையாலே பின்றைய உணர்வு கெட்டா பெருமையன் அறிவினுள்ளே என்றும் நின்றிடுதலாலே இவன் அவன் என்னலாமே. ஆக ஆறாம் சூத்திரம் முடிந்தது. இனி ஏழாம் சூத்திரத்தினை நான் சிந்திக்க வேண்டும். ஆக இந்த ரெண்டு பாடல்களும் இந்த கடைசி ரெண்டு பாடல்களும் என்ன கூறினார் உரையாசிரியர்? சிவசமவாதை மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து ஆசங்கித்து அடிக்கடி நம்ம பார்க்கிற சொற்கள் தான் இவை. சிவசமவாதியினுடைய அவன் சொன்ன அந்த கருத்தை வாங்கிக் கொண்டு பரிகரித்துங்கும் போது அதை மறுத்து ஆசங்கித்துங்கும் போது அவர்கள் கூறிய கருத்தை வந்து பரிசீலனைக்கு ஏற்றுக்கொண்டு அப்புறம் பரிகரித்துங்கும் போது அதை நீக்கி அது பொருந்தாது நீக்கி என்ன பொருந்தாதுன்னு சொன்னோம். அவர் சொன்னது என்ன? முத்தியடைந்த ஆன்மா தன் அறிவினாலே சிவத்தை அறியும் சொன்னார். அந்த கருத்து பொருந்தாது என்று நீக்கி முத்திய நிலையிலும் சிவபெருமானுடைய திருவருளால்தான் இந்த ஆன்மா சிவத்தை அறியும் என்று சாதித்து விட்டோம். ஆக இந்த ஆறாம் சூத்திரத்தின் மூலமாக முதல்வன் பாசஞான பசஞானங்களால் அறியத்தக்க பொருளும் அல்லன், ஒன்றாலும் அறியப்படாத ஒரு வழியாலும் அறியப்படாத சூனியமும் அல்லன், அவனுடைய திருவருள் ஞானத்தால் மட்டுமே அறியத்தக்க பொருளாக இருக்கின்றான். அந்த திருவருள் ஞானத்தாலே அவனை அறியும் பொழுது அவன் அவனை அனன்யமாக அந்த ஆன்மா அறியும். அந்த அப்படி அறிகின்ற நிலையிலே அந்த சிவமானது கலப்பினால் ஆன்மாவோடு ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாயும் அறிவிக்கும் தன்மையினால் உடனாயும் நிற்கும் என்ற அரிய செய்திகள் எல்லாம் தொகுப்பாக விளக்கமாக இந்த சூத்திரத்திலே பார்க்கப்பட்டன. இனி ஏழாம் சூத்திரம். இந்த ஏழாம் சூத்திரமானது புதியதோர் இயல் மட்டுமன்று புதிய அதிகாரமும் ஆகும். ஆமா, ஆறு சூத்திரங்கள் வரை பொது அதிகாரம், ஏழாம் சூத்திரம் தொடங்கி அடுத்த ஆறு சூத்திரங்களும் உண்மை அதிகாரம். இந்த உண்மை அதிகாரத்தை சிறப்பதிகாரம் என்றும் கூறுவார்கள். இந்த உண்மை அதிகாரத்திலே முத்தி நிலை விரிவாக கூறப்படும். பொது உண்மை என்ற சொற்களுக்கு நாம் பொருள் வந்து தொடக்கத்திலே பார்த்தோம். பொது அதிகாரம் தொடங்கிக் கொள்ளும் போது பார்த்திருப்போம். இப்பொழுது உண்மை அதிகாரம் தொடங்கிக் கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது மீளவும் அதனை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தத்திலே பொது என்ற சொல் உயிரினுடைய பெத்த நிலையினை குறிக்கும், உண்மை என்ற சொல் உயிரினுடைய முத்தி நிலையினை குறிக்கும். இந்த விளக்கம் சிவஞான பாடியத்திலே சார்பு நூலாகிய சிவப்பிரகாசத்தின் துணை கொண்டு நிறுவப்பெற்றது கருத்தாகும். அதன் அடிப்படையில் இங்கே அடியேன் குறிப்பிடுகின்றேன். இந்த உண்மை அதிகாரமானது சாதன இயல் என்றும் பயன் இயல் என்றும் இரண்டு இயல்களை கொண்டது. அதுல சாதன இயலில் மூன்று சூத்திரங்கள், 7, 8, 9 என்ற இந்த மூன்று சூத்திரங்கள் இடம்பெறுகின்றன. அதிலே முதலாவது ஏழாம் சூத்திரம். இந்த ஏழாம் சூத்திரம் என்ன சொல்கின்றது என்பதை நம்முடைய உரையாசிரியர் சிவஞான சுவாமிகளே தோற்றுவாய் செய்து அருள்கின்றார்கள். அவர்கள் சொல்வதனுடைய கருத்து என்ன என்பதை நாம் சுருக்கமாக முன்னர் பார்த்துக் கொள்வது நமக்கு நலமாக இருக்கும். அவர்களுடைய உரைக்கு போவதற்கு முன்பு நமக்கு அது துணை செய்வதாக இருக்கும். இதுவரை பார்த்த மூன்று சூத்திரங்கள் 4, 5, 6, இந்த மூன்று சூத்திரங்களிலே முப்பொருள்களின் இயல்புகள் தெரித்து உணர்த்தப்பட்டன. என்ன, நாலாம் சூத்திரத்தில் உயிர் இலக்கணம், ஐந்தாம் சூத்திரத்தில் பாச இலக்கணம், ஆறாம் சூத்திரத்தில் பதி இலக்கணம் கூறப்பட்டது. ஆக ஏற்கனவே இந்த ஆசிரியர் வந்து இந்த நூலிலே என்னென்ன சொல்லப் போகின்றேன் என்பதை தொகுத்து ஒரு பாடலை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பாடலை நாம் பார்க்கவில்லை. ஏனென்றால் அது நூலின் தொடக்கத்திலே வருகின்றது. இந்த சிவஞான சித்தியார் நூலினுடைய தொடக்கம் என்று சொன்னால் அது பரபக்கம். பரபக்கம் முடிந்துதான் சுபக்கம் இடம்பெறுகின்றது. ஆக அந்த பரபக்கமும் தொடங்குவதற்கு முன்னால் ஒரு பாடலிலே ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நூலிலே வந்து பரபக்க செய்திகள், அப்புறம் அளவை இலக்கணம், அதுக்கப்புறம் சைவ சித்தாந்த செய்திகள். அந்த சைவ சித்தாந்த செய்திகளை சொல்லும் பொழுது பொருள் உண்மை, பொருள் இயல்பு, அப்புறம் சாதிக்க வேண்டிய செயல்முறைகள் இவற்றையெல்லாம் சொல்லப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்கனவே தொகுத்து சொல்லியிருக்கின்றார் ஒரு பாடல்ல. ஆக அந்த பாடலை எந்த வரிசை முறைப்படி தொகுத்து சொன்னாரோ அந்த வரிசை முறைப்படியே இங்க விரித்து சொல்கின்றார். ஆகவே அந்த நிறுத்த முறைப்படி அவர் அங்க அந்த தொடக்க பாடல்ல வரிசையா நிறுத்தியிருக்காரு. பொருள் உண்மை கூறி, பொருள் இயல்பு கூறி, அப்புறம் வேண்டப்படும் செய்தி முறைமைகளை சொல்வேன். வேண்டப்படும் செய்தி முறைமைகள்னா சாதிக்க வேண்டிய செயல்கள், அதான் வேண்டும் செய்தி முறைமைகள் அப்படிம்பாங்க. செய்தினா இங்க செயல்கள் என்ற பொருளிலே வருகின்றது. நம்ம செய்ய வேண்டிய செயல்கள், பசுவானது பாசத்தை விட்டு பதியை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த பசுவாகிய ஆன்மா எத்தகைய செயல்முறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லப் போகிறேன் அப்படின்னு அங்க வரிசையா சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்தில் பொருள் உண்மை கூறி, அப்புறம் பொருள் இலக்கணம் கூறி அதுக்கப்புறம் செய்தி முறைமைகளை சொல்ல வேண்டியிருக்காரு. அந்த நிறுத்த முறைப்படி இங்க செய்தி முறைமை என்று சொல்லக்கூடிய இந்த சாதனங்களின் இயல்பு சொல்ல போகின்றார் இந்த இயல். அதனாலதான் இந்த இயலுக்கு சாதன இயல்னு பேர். இந்த இயல்ல உள்ள மூன்று சூத்திரங்கள் 7, 8, 9 இந்த மூன்று சூத்திரங்களையும் செய்தி முறைகளாகிய அந்த சாதனங்களுடைய இயல்பை சொல்ல போகின்றார். ஆமா, அதாவது பாசத்தை விட்டு உயிர்கள் பதியினை அடையும் பொருட்டு மேற்கொள்ள வேண்டிய செயல்முறைகள், அந்த செயல்முறைகளாகிய சாதனங்களை மூன்று சூத்திரங்களிலே கூறப்போகின்றார். அப்ப முதல்ல வந்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால், இந்த சாதனைகளை செய்ய வேண்டிய பொருள் எது? உயிர்தான் செய்யணும், உயிர் தான் செய்யணும் என்பதை நிறுவுகின்றார். அதுல நமக்கு எந்த ஐயமும் வந்துவிடக் கூடாது. உயிர் ஒன்னும் செய்ய வேண்டாம், சிவமே வந்து பாசத்திலிருந்து உயிர்களை விடுவித்து தன்பால் சேர்த்துக் கொள்ளும், இந்த உயிர் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு கருத்து வந்துவிடக் கூடாது அல்லவா? ஒரு ஐயாவும் நமக்கு எழலாம், உயிரே செய்யணுமா அல்லது சிவமே எல்லாத்தையுமே பார்த்துக் கொள்ளுமா, எல்லாம் அவன் பார்த்துக் கொள்வான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னு நம்ம சொல்கின்றோம். அது எந்த நோக்கிலே சொல்கின்றோம் என்பதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையினாலே இங்க நாம வந்து இந்த சாதனையில சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த முப்பொருள்களுள்ளே சாதித்து பயனை பெற வேண்டிய பொருள் எது என்றால் உயிர்தான் ஒரு சாதனை செய்யணும். பாசத்திலிருந்து உயிர்களை சிவம் தான் விடுவிக்க முடியும், உயிர் தானா வந்து சாதித்து பாசத்திலிருந்து நீங்க முடியாது. அப்ப சிவமே விடுவிக்க வேண்டியதானு கேட்போம். எப்ப சிவம் விடுவிக்கும்னா, அவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும் முறையிலே உயிர் விளங்க வேண்டும். அந்த வேலை உயிர் தான் செய்யணும். அவனுடைய திருவருளுக்கு தகுதியான முறையிலே உயிர் தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். தான் ஆகணும் அப்படின்னு உயிர் நினைச்சா போதும், அந்த விருப்பம் உயிருக்கு வரணும். அந்த விருப்பம் வந்து உயிருக்கு வந்தாதான் உண்டு, அல்லது ஒண்ணும் செய்ய முடியாது. நீ ஏன் உயிர்களை வந்து இப்படி ஆக்கல அப்படின்னு சிவபெருமான யாரும் கேட்க முடியாது. அங்க அவனுக்கு மேல ஒருத்தர் இல்ல, அவன் சிவபெருமானுக்கு மேல ஒருத்தர் இருந்தா நீ ஏன் இத்தனை உயிர்களுக்கு தான் முத்தி கொடுத்தியா, ஒரு வருஷத்துக்கு இத்தனை உயிர்களுக்கு முத்தி கொடுக்கணும்னு கணக்கு சொன்னாலும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி யாரும் அவனுக்கு மேல யாரும் இல்ல. ஏன்னா ஒருவன் முன்னேறணும்னா அதுல அவனுடைய பங்கும் உள்ளதா அப்படிங்கறது பெரிய கேள்விக்குறியாகிற காலத்துல நாம இருக்கிறோம். நிச்சயமா அவனுடைய பங்கும் உள்ளது. சீடன் முன்னேறணும்னா அதுல சீடனுடைய பங்கும் உள்ளது, அதுல ஆசிரியனுடைய பங்கு மட்டுமே உள்ளது, அவனுக்கு ஒரு பங்கும் இல்லை என்பது போன்ற கருத்துக்களை நாம் இக்காலத்திலே கேட்டு வரலாம். ஆனா சைவ சித்தாந்தத்திலே அது போன்ற கருத்துக்களுக்கு இடம் இல்லை. ஏன்னா அது உண்மை மட்டுமே உள்ள தத்துவம், இது பொய் விரவாத தத்துவம். பொய்மையிலா சிவஞான போதம் என்றார் என்று திருவாத உரடிகள் குரானம் சொல்கிறது. ஆன்மாவும் சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு தகுதியான முறையிலே தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு விருப்பம் ஆன்மாவுக்கு வந்தா போறோம், அறஞ்செய்ய விரும்பு என்று அவை பிராட்டியர் சொல்லி வைத்தார். அந்த விருப்பம் ஆன்மாவுக்கு வந்தா அப்படி வளர்வதற்கேற்ற எல்லா சூழல்களையும் சிவபெருமான் ஏற்படுத்தி தருவார். அவர் உலகத்தை படைப்பதே அதற்காகத்தானே, நமக்கு இந்த பிறவியை கொடுப்பதே அந்த நோக்கத்தோடு தானே. ஆகவே அந்த விருப்பம் உயிருக்கு வரணும். ஆனா உயிருக்கு விருப்பம் உலகப் பொருள்களிலே மிக மிக அழுத்தமாக இருக்கின்றது. அந்த விருப்பம் அந்த உலகப் பொருள்களை விட்டு திரும்பி சிவபெருமானுடைய அருளை என்று பெறப்போகிறோம் என்று, அவன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே என்று மணிவாசக பெருமான் அருளியது போல, அந்த நிலைக்கு உயிர்கள் வந்துவிட்டால் உடனடியாக சிவபெருமான் உயிர்களை பாசத்தில் நின்றும் விடுவித்து தானாக்கி விடுவான், எல்லா ஆனந்தமும் தந்து விடுவான். ஆக அப்படி அந்த அருளுக்கு பாத்திரமாக முறையிலே உயிர் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தகுதி பெறுவதற்கு ஏற்ற செயல்முறைகளை அதில் ஈடுபட வேண்டும். அந்த செயல்முறைகளை சாதனங்களை சொல்லக்கூடிய பகுதிதான் இந்த 7வது சூத்திரம். ஆகவே அவற்றுள் மேற்கூறி போன்ற முப்பொருள்களுள் சாதித்து பெறுவதற்குரிய தகுதி அந்த பொருத்தம், அது அதிகாரம்னு சொல்லுவாங்க. அதிகாரம்னா அங்க தகுதின்னு அர்த்தம். ஆமா, அந்த தகுதியுடைய பொருள் உயிர் தான். அதை பாரிசேட அளவையின் மூலமாக, பாசத்துக்கும் அந்த பொருத்தம் கிடையாது, ஏன்னா அது சடம். பதி வந்து எதையும் சாதிக்க வேண்டியதில்லை, அது குறைவில்லா நிறைவு. ஆகவே சாதிக்க வேண்டிய பொருள், செயல்முறைகளிலே ஈடுபட வேண்டிய பொருள் உயிர் தான் என்பதை வந்து சிவமும் அல்ல பாசமும் அல்ல என்று சொல்லி அதோட விட்டுருவார். இருப்பது மூன்று பொருள்கள், இருப்பவை மூன்று பொருள்கள், அவற்றுள் சாதிக்க வேண்டிய பொருள் சிவமும் அல்ல பாசமும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டா அவன் உயிர் தான் சாதிக்க வேண்டிய பொருள் பெறப்படும். இப்படி பாரிசேட அளவில் சொல்வது, மூன்று பேர்ல இவர்கள் இருவரும் திருடர் அல்லர் அப்படின்னு ரெண்டு பேரை பிரிச்சுட்டா அப்ப எஞ்சி இருப்பவன் தான் திருடன் பெறப்படும். அந்த மாதிரி முறையில சொல்வதுதான் பாரிசேட அளவை, ஒளிபு அளவைன்னு சொல்லுவாங்க. இந்த பாரிசேட அளவையால உயிரே சாதித்து பெறுவதற்குரிய அதிகாரி என்பதை இந்த சூத்திரத்தில் உணர்த்துகின்றார். இதுதான் சுவாமிகள் அருள்கின்ற தோற்றுவாய். 4வது சூத்திரம் முதலிய மூன்றானும் அப்படின்னா 4, 5, 6 மூன்றானும் பொருள் இயல்பு கூறிய ஆசிரியர் பதி, அதாவது பசு பாசம் பதி, இந்த மூன்று பொருளுக்கும் இயல்பு கூறிய ஆசிரியர் நிறுத்த முறையானே. இந்த நிறுத்த முறையானேங்கிறது தொடக்கத்தில் சொன்ன பாட்டுல வரிசையா நிறுத்தி வச்சிருக்காரு. என்னெல்லாம் சொல்ல போறேன்னு அந்த நிறுத்த முறை நம்ம பாருங்க. அடுத்தால் அந்த தொடரையே பயன்படுத்துகின்றார். அதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறுத்த முறையானே வேண்டும் செய்தி முறைமை எனப்படும் சாதனங்களது இயல்பு. வேண்டும் செய்தி முறைமைன்னு ஆசிரியர் சொன்னது அந்த பாட்டில், அந்த பாட்டில் சொன்னது அந்த செய்தி முறைங்கிறது சாதனங்கள். ஆமா, பாசத்தை நீக்கி பதியை அடைவதற்குண்டான முயற்சி முறைகள் அதான் சாதனங்கள். இந்த சாதனங்களது இயல்பு மூன்று சூத்திரத்தார் கூறுவான் தொடங்கினார். மூன்று சூத்திரத்தார், 7, 8, 9 ஆகிய மூன்று சூத்திரத்தால் கூறுவான் தொடங்கினார் என்றால் கூறும் பொருட்டு தொடங்கினார். கூறுவான் என்பது கூறும் பொருட்டுன்னு அர்த்தம். கூறும் பொருட்டு தொடங்கினார். அவற்றுள் அந்த சாதனங்களது இயல்புல இந்த 7 சூத்திரத்தில் சொன்ன போறது எது? 7 சூத்திரத்தை இப்ப சொல்ல போவது எது? அவற்றுள் மேற்கூறி போந்த முப்பொருள்களுள், மேற்கூறி போந்த இந்த 1 சூத்திரத்திலிருந்து 6 சூத்திரம் வரைக்கும் முப்பொருள்கள் தானே சொல்லிட்டு வரார். மூன்று சூத்திரங்கள்ல அந்த முப்பொருள்களுக்கும் பிரமாணம் கூறினார். அடுத்த மூன்று சூத்திரங்கள்ல அந்த முப்பொருள்களுக்கும் இலக்கணம் கூறினார். இந்த முப்பொருள்களுள் பதி, பசு, பாசம் என்னும் இந்த முப்பொருள்களுள் சாதித்து பெறுவதற்குரிய அதிகாரம் உடையது இது. சாதித்து பயனை பெறுவதற்குரிய அதிகாரம் உடைய பொருள் இந்த பொருள் தான் அப்படிங்கிற உண்மைய பாரிசேட அளவையின் வைத்து உணர்த்துவதற்கு எழுந்தது 7 சூத்திரம். முப்பொருள்களுள் சாதித்து பெறுவதற்குரிய அதிகாரம் உடையது இது என்பது பாரிசேட அளவையின் வைத்து உணர்த்துவதற்கு எழுந்தது 7 சூத்திரம். என்ன அருமையா தோற்றுவாய் கொடுத்தாங்க பாருங்க. இந்த தோற்றுவாயை வைத்துக் கொண்டு இந்த சூத்திரத்தை பார்த்தோம் என்றால் நமக்கு பொருள் தெளிவாக விடும். இப்பொழுது சூத்திரத்தை பார்க்கலாம். அனைத்தும் சத்தெண்ணின் ஒன்றை அறிந்திடாது, அசத்தால் எண்ணின் உணைத்திடாது. அசத்து சத்தின் முன், இருள் இரவி முன்போல் நினைப்பதிங்கு அசத்தே எண்ணில் சத்தின் முன் இலாமையானும் தனைக்கொடொன்று உணர்தலானும் தான் அசத்து உணராதன்றே என்பது சூத்திரம். பதவுரையை பார்க்கலாம். அனைத்தும் சத்தெண்ணின் ஒன்றை அறிந்திடாது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? அனைத்தும் சத்து எண்ணின் என்பதை சத்து அனைத்தும் எண்ணின் அப்படின்னு மாற்றிக் கொள்ள வேண்டும். சத்து அனைத்தும் எண்ணின், அதாவது மேலை சூத்திரத்து வரை செய்து உணர்த்திய சதசத்துகளை பகுத்தறியும் பொருள் யாது என வினாயினார்க்கு. அப்படி வருது வினா, சூத்திர தொடர்ச்சி அப்படி வருது. 6 சூத்திரத்தில் சத்து பொருள் எது, அசத்து பொருள் எதுன்னு கூறினார் இல்லையா. சிவம் வந்து பாசஞான பசுஞானங்களால் அறியப்படாத சத்து பொருள் என்று சொன்னார். உலகம் வந்து தோன்றி அழியக்கூடிய அசத்து பொருள் என்றும் கூறினார். பாசஞானத்தால் அறியப்படுவது என்று உலகம், பாசஞானத்தால் அறியப்படுவது உலகம். எனவே இந்த உலகம் வந்து தோன்றி அழியக்கூடிய அசத்து. பாசஞான பசுஞானங்களை கடந்தது சிவம், எனவே அது சத்து என்று இப்படி சத்துக்கும் அசத்துக்கும் வரையறை கொடுத்தது 6 சூத்திரம். இப்படி சத்தின் வரையறையும் அசத்தின் வரையறையும் பகுத்து அறிந்து கொண்ட பொருள் எது, அது சத்தா அசத்தா என்று ஒரு வினா வரும் அல்லவா, அந்த வினாவுக்கு விடை கூறுவதாக இந்த 7 சூத்திரம் இருக்கின்றது. இது சூத்திர முறையிலே தொடர்ச்சி. மேல சொன்னது தோற்றுவாயில சொன்னது இயல் முறையில. மூணு பொருளுக்கும் பிரமாணம் சொல்லியாச்சு, மூணு பொருளுக்கும் இலக்கணம் சொல்லியாச்சு. அந்த மூணு பொருள்கள்ல சாதித்து பெறுவதற்குரிய தகுதியுடைய பொருள் எது அப்படின்னு சொல்வது 7 சூத்திரம்னார். அது இயல் முறையிலே உள்ள தொடர்ச்சி. பிரமாண இயல், இலக்கண இயலுக்கு அப்புறம் சாதனை இயலை வைத்திருக்கிறார், இந்த முறைப்படி வச்சிருக்கிறார், அந்த தொடர்ச்சி அது. இங்க 6 சூத்திரத்துக்கு அப்புறம் 7 சூத்திரம் சூத்திர முறையில் ஒரு தொடர்ச்சி உண்டு. அங்க 6 சூத்திரத்துல சத்தையும் அசத்தையும் வரையறை செய்து பார்த்தோம். அப்படி சத்தையும் அசத்தையும் வரையறை செய்து அறிந்து கொண்ட பொருள் எந்த பொருள் அப்படின்னா அது எந்த பொருள் என்பதுதான் இங்க வினா. அதுக்கு வந்து பாரிசேட அளவையால சொல்றார். என்ன சொல்ல போறார் பாரிசேட அளவையால அப்படின்னு சொன்னால், சத்தே வந்து இவ்வாறு பகுத்தறிந்து கொண்டதா என்று ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டார். ஆமா, சத்து தான் இப்படி சத்தையும் அசத்தையும் பகுத்தறிந்து கொண்டது என்று கொண்டால் என்ன அப்படின்னா, சத்தாகிய சிவம் அசத்தாகிய பாசம் அனைத்தினையும் அறிவது அப்படின்னு சிவாத்வித சைவர் சொல்றாங்க. அப்படி சொன்னால் அது பொருந்தாது. சத்தாகிய சிவம் அப்ப பாசத்தை அறியாதா? அப்ப அது அறியாம உடையதுன்னு ஆயிருமே அப்படின்னு கேட்டால், அது சத்தாகிய சிவம் வந்து பாசத்தை அறியும், இந்த உலகத்தை அது அறியும், படைத்ததே அதுதானே. ஆனா எப்படி அறியும்? எல்லா பொருளையும் ஒருங்கே அறியும். பேரறிவு கொண்டது சத்து பொருள், சிவமாகிய சத்து பேரறிவு கொண்டது. எனவே அது உலக பொருள்களை ஒருங்கே அறியும், ஒன்றொன்றாக சுட்டி அறியாது. ஆகையினாலே சத்தாகிய சிவம் வியாபக அறிவு ஆதலான் எவற்றினையும் ஒருங்கே அறிந்து நிற்பதன்றி ஏகதேசமாய் பகுத்து ஒன்றை அறியுமாறு இல்லை. ஒவ்வொரு விடயமாக அறிவதில்லை. அப்போ சிவம் வந்து தன் இயல்புல எல்லாத்தையும் ஒருங்கே தான் அறியும், ஆனா ஒவ்வொன்றா பகுத்தும் அறியும். எப்படின்னா, இந்த பாச கருவிகளோடு சேர்ந்து கொண்டு அந்த கரணங்கள் பொறிகளோடு சேர்ந்து கொண்டு ஒவ்வொன்றையும் பகுத்தும் அறியும், அசத்தால் அவ்வாறு அறியும் என்று சொன்னால் சிவம் வியாபக அறிவாயினும் உயிரின் பொருட்டு அசத்தனப்படும் கருவிகரணங்களின் இடமாக நின்று அஞ்ஞனம் பகுத்தறிதல் கூடும் அப்படின்னு சொன்னால் அது பொருந்தாது. ஏனென்றால் சிவத்தின் முன்னால் பாசக்கருவிகளாகிய கரணங்கள் எவையும் நிற்க மாட்டான். எப்படின்னா இரவி முன் இருள் போல சத்தியத்தில் அசத்து முனைத்து நில்லாமையின் சிவபெருமான் முன்னாடி இந்த கருவிகரணங்கள்லாம் நிற்க முடியாது. எப்படின்னா இரவி முன்னால், அதாவது கதிரவன் முன்னால் இருளானது ஒடுங்கிவிடும், அதுபோல சிவத்தின் எதிரே கருவிகரணங்கள் எல்லாம் ஒடுங்கிவிடும். ஆக கருவிகரணங்கள் எல்லாம் ஆன்மாவுக்கு தான் பயன்தருமே ஒழிய கருவிகரணங்கள் சிவத்துக்கு ஒருபோதும் கருவியாக நிற்க மாட்டான். அவை கதிரவன் முன்னால் இருள் போல சிவத்தின் முன்னால் ஒடுங்கிவிடும். ஆகவே மாயா கருவிகரணங்களைக் கொண்டு சிவபெருமான் இந்த அசத்தாகிய உலகத்தை ஒவ்வொரு பொருளாக அறிவான் என்று சொல்வது பொருந்தாது. ஆகவே முதலிலே சொன்னார் சத்தே அனைத்தும் எண்ணின் அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அனைத்தும் எண்ணின் இடத்துல அறிவதுன்னு ஒரு சொல்ல அறிவித்துக் கொள்ள வேண்டும். அறிவதுங்கிற ஒரு சொல்ல அங்க வந்து அறிவித்துக் கொள்ள அபாய நிலையால் அங்க வந்தது. நம்ம பாட்டில் இல்லாட்டாலும் அங்க அபாய நிலையால கொண்டு வரணும். ஆக என்ன அபாய நிலைனா அங்க அது தேவைப்படுது, அந்த சொல் வந்து தேவைப்படுகின்றது, தேவைப்பட அந்த சொல்ல அங்க பெய்து கொண்டால்தான் அங்க வந்து பொருள் நிரம்பும். அந்த மாதிரி இடங்கள்ல அபாய நிலையால் அறிவித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற முறைப்படி அறிவித்துக் கொள்றோம். ஆகவே சத்தே அனைத்தும் எண்ணி நின்றால் இங்க எது அறிகின்றது சத்தையும் அசத்தையும் அதுதானே இங்க வினா. ஆகவே சத்தே அனைத்தையும் அறிகின்றது எண்ணின் அப்படின்னு அங்க அறிகின்றதுன்னு சொல்ல அறிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த முறைப்படி அறிவித்துக் கொள்வதற்கு வந்து அங்க அவாய் நிலைன்னு பேரு. அதாவது அப்படி அறிவித்துக் கொண்டால்தான் அங்க பொருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நிலை. ஆகவே சத்தே அனைத்தையும் அறிகின்றது என்று சொன்னால் சத்து அனைத்தையும் அறியும், ஒருங்கே அறியும், ஒன்றொன்றாக சுட்டி அறியாது. ஆனா இங்க நமக்கு அறிவு எப்படி நடக்கு, ஒன்றொன்றாக சுட்டி அல்லவா அறிகின்றோம். சத்தே ஒவ்வொன்றாக சுட்டியும் அறியும், உயிரின் பொருட்டு அது கருவிகரணங்களோடு சேர்ந்து கொண்டு ஒன்றொன்றாக சுட்டி அறியும். இது ஏற்கனவே சார்பு நூல்லையும் வந்து நாம சிந்தித்திருக்கின்றோம். என்னவென்றால் உயிருக்காக சிவம் வந்து இப்படி அறிவது வந்து எப்படின்னா ஒருவன் பசிக்காக இன்னொருவன் உண்பது போல, அவரவருக்கு பசி ஏற்பட்டா அவரவர் உண்டால் தான் அந்த பசி அடங்கும். உயிருக்கு அறிய வேண்டிய அவசியம் இருக்குன்னா உயிருக்காக சிவம் வந்து கருவிகரணங்களை மூலமாக ஒன்றொன்றாக அறிவான்னு சொன்னா அது ஒருவன் பசிக்கு இன்னொருவன் உண்பது போலன்னு சார்பு நூல் மறுக்கின்றது. இந்த செய்தி இப்படி அவர்கள் சிவாத்வித செய்தர்கள் சொல்கின்றார்கள். அப்படி சொல்லும் பொழுது இங்க எப்படி மறுக்கின்றார் என்று சொன்னால் உயிரின் பொருட்டு கருவிகரணங்களோடு கூடி நின்று சிவம் ஒன்றொன்றாய் அறியும்னு சொன்னா அந்த கருவிகரணங்கள் சிவத்தின் முன்னால் சிறிதும் முனைத்து நிற்க மாட்டா, எது மாதிரினா கதிரவன் முன்னால் இருளானது முனைத்து நிற்காதது மாதிரி என்று சொல்லிவிட்டார். அடுத்தால என்ன சொல்றாரு, இங்கு அசத்தே நினைப்பது எண்ணின். அப்ப சத்தை விட்டுட்டாங்க, சத்தே எல்லாவற்றையும் அறியும், கருவிகரணங்களால் ஒன்றொன்றாக அறியும், அது வந்து பொருந்தாதுன்னு சொல்லிட்டோம். அதனால சத்தையும் அசத்தையும் அறிவது அசத்தாகிய உலகமே ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கருத்து, இங்கு அசத்தே நினைப்பது எண்ணின். இனி விகாரமின்றி நிற்கும் ஆன்ம சந்நிதியில் அசத்தாகிய கருவியே சித்தாகிய சிவத்தை சிவகரணமான் என்று அறிவது என இப்படி யார் சொல்றாங்க, சிவசங்கராந்தவாதிகள். இவர்களும் சிவாத்வித சிவர் மாதிரி அகச்சமைத்தவர்கள். ஆமா, சிவசங்கராந்தவாதிகள். இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் அப்படின்னா இந்த அந்த கரணங்கள் ஐம்பொறிகள் இந்த கருவிகள் தான் ஆன்மாவோடு கூடி நின்று இந்த கருவிகள் என்ன செய்கின்றன, சிவத்தை அறிகின்றன. அப்படி இந்த கருவிகள் சிவத்தை அறியும் பொழுது சிவமயமாகவே இந்த கருவிகள் விளங்கும். அப்போ அந்த கருவிகரணங்கள்லாம் சிவகரணங்கள்னு சொல்லப்படும். நாங்கள் சிவகரணங்கள் என்ற செய்தி நாமளும் சொல்கின்றோம். அந்த கருத்தை நாம் சொல்கின்ற நோக்கம் வேறு மாதிரியானது. அது இந்த உண்மை அதிகாரம் வந்துட்டோம், 9-10 சூத்திரங்களிலே நம்ம பார்ப்போம். பசுகரணங்கள் சிவகரணங்களாய் விளங்கும் முத்தி நிலையிலே சொல்லுவோம். அது வேறு கருத்தில் சொல்லப்படுவது, அதை நம்ம பின்னால பார்க்க போயிடும். இப்ப வந்து இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த கருவிகரணங்களே அறியும்னு சொல்றாங்க. கருவிகரணங்கள் இவை பேரே கருவிகரணங்கள், கருவியாதான் இருக்க முடியும். அறிவதற்கு இவை கருவிகளாகத்தான் இருக்க முடியும். ஒழிய இந்த கரணங்களே எப்படி அறிய முடியும்? ஆனா சங்கராந்தவாதிகள் அந்த இடத்துல வந்து ஆகமங்களுக்கு வந்து அது சரியா பொருள் பண்ண முடியாம அவர்கள் இப்படி ஒரு விளக்கத்தை தந்து விடுகின்றார்கள். எல்லாம் ஆகமம் தான் இவர்களுக்கும் பிரமாணம், அகச்சமைத்தவர்கள் எல்லாத்துக்கும் ஆகமம் தான் பிரமாணம். ஆனா அந்த நுண்பொருளை காண முடியாமல் இப்படி ஏதாவது பொருள் பண்ணி விடுகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள் இவர்கள் என்று சொன்னால் ஆன்மாவிடம் சேர்ந்திருந்து கொண்டு இந்த கருவிகள் ஆன்மாவோடு சேர்ந்து இருக்கும், அதான் ஆன்ம சன்னதியில் இருக்கும். ஆன்ம சன்னதியில் அசத்தாகிய கருவியே சித்தாகிய சிவத்தை எப்படி அறியும், சிவகரணமாய் நின்று அறிவது என சங்கராந்தவாதிகள் விடுப்பின் அப்படி சொன்னால் அதற்கு என்ன மறுப்பு? ஏற்கனவே சொல்லிட்டோமே கதிரவன் முன்னால் இருள் விளங்கி தோன்ற முடியாது. அதுபோல் சிவத்தின் முன்னால் கருவிகரணங்கள் விளங்கி தோன்ற முடியாது. அப்போ சிவத்தின் முன்னால் கருவிகரணங்கள் விளங்கி தோன்ற முடியாது, எனவே சிவம் கருவிகரணங்களை கொண்டு அறியாது அப்படின்னு சொல்லிட்டோம். இதே நியாயம் கருவிகரணங்கள் சிவத்தை அறிய முடியாதுங்கிறதுக்கும் பொருந்தும் இல்லையா? ஏன்னா கருவிகரணங்கள் அவன் முன்னால முனைத்து தோன்ற முடியாது, நம்ம ஒரு பொருளாக நிற்க முடியாது. எப்படி அழகா எடுத்துக்காட்டு சொல்லிட்டோம், நம்ம கதிரவன் முன்னால் இருளானது முனைத்து தோன்ற முடியாது, ஒடுங்கி இருக்கும், அத மாதிரிதான். அப்போ அவனும் இந்த கருவிகரணங்களை கொண்டு அறியதுக்கு வாய்ப்பு இல்லை, கருவிகரணங்களும் அவனை அறிவதற்கு வாய்ப்பில்லை, மேலும் கருவிகரணங்கள் சடமும் ஆகும், எனவே சிறிதும் வாய்ப்பில்லை. எனவே சத்தெதிர் முனைத்து நில்லாது என மேற்கூறினமையானும் இல்லையா, சத்தின் முன் நிலாமையானும் பார்க்க வருது பாரு, சத்தெதிர் முனைத்து நில்லாதன மேற்கூறினமையாலும் தனைக்கோடொன்று உணர்தலானும். இந்த கருவிகரணங்கள் தானே அறிய முடியாது சடம்னு சொன்னோம் இல்லையா, அதை எவ்வளவு அழகா சொல்றாங்க, தனைக்கோடு ஒன்று உணர்தலானும். தனைக்கோடு ஒன்று உணர்தலானும்னா இந்த கருவிகரணங்களை கொண்டு ஆன்மாக்கள் தான் அறிய முடியும். அப்படி வேறொரு பொருளாகிய ஆன்மா அறிவதற்கு இந்த கரணங்கள்லாம் கருவியான் இருக்கும், அவ்வளவுதான ஒழிய தாமே ஒன்றை அறிய மாட்டான். அதான் பிரிதொன்று உணர்வதற்கு தான் கருவியாய் நிற்பதன்றி தனக்கோர் அறிவில்லது ஆகலானும் அசத்துதான் உணராதன்றே, அசத்து சத்தை அறியும் என்பதும் கூடாது என்க. ஆக இந்த சூத்திரத்திலே மிக அருமையாக ஆசிரியர் கூறிவிட்டார், சத்தாகிய சிவமும் அசத்தை அறியாது, அதுபோல் அசத்தாகிய உலகமும் சத்தாகிய சிவத்தை அறியாது என்று அருமையாக கூறிவிட்டார்.